2016 ஜனவரி மாத தென்றல் இதழில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் மீபா சோமு அவர்கள் எழுதியுள்ள மோட்சப்பாதை, ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தலைப்பை பார்த்ததும் மோட்சமாவது பாதையாவது எல்லாம் வெறும் பொய் என்று சொல்லுகிற மெய்யன்பர்களுக்கு தலைப்பிலேயே ஒரு விஷயத்தை கூறிவிட விரும்புகிறேன். இந்த கதை பொய், இதில் வரும் பாத்திரங்கள் பொய், இதில் தோன்றும் நரகபூமி ஸ்வர்கலோகம் எல்லாம் வாஸ்தவமாகவே பொய்கள். இந்த பொய்யான உலகத்தில் இவை யாரையும் எதையும் குறிப்பிடுவன அல்ல என்ற ஒரு உண்மையை மட்டும் நினைவுபடுத்திக் கொண்டு இனி பொய்யை தொடர்வோம். ஓய்வு பெற்ற டெப்டி கலெக்டர் உலகநாத பிள்ளை வீட்டு கதவை திறந்தார். அதாவது திறக்க முயன்றார், பூட்டு மக்கார் செய்தது. பூட்டை திறப்பதும் கையாலே, மனு பூட்டை திறப்பதும் மெய்யாலே. வீட்டை திறக்க முடியாமல் விட்ட விதி விதி என்பார் ஞான பெண்ணே என்று பாடிய வண்ணம் அந்த சமயம் பார்த்து வாசல் முன்னால் வந்து நின்று கையை நீட்டினான் ஒரு கால் இல்லாத பண்டாரம். போடா போ, 6 அவுன்ஸிலே நீ வேற பங்குக்கு வந்துட்டியா என்று அவனை துரத்தியவாறு மீண்டும் பூட்டிலே கவனத்தை செலுத்திவிட்டு திறக்க முயன்றார் ஸ்ரீமான் பிள்ளை. இந்த 35 வருட ரெவின்யூ வாழ்க்கையில் இதுவரை அந்த பூட்டை அவர் பூட்டியதும் கிடையாது, திறந்ததும் கிடையாது. தம்முடைய விதியின் நிழலுக்கு துணை நிழலாக தம்மை விடாது பின்தொடர்ந்து வந்த வில்லே சேவகனோ இந்த மாதிரி சிறிய காரியங்களை எல்லாம் இதுவரை செய்து வந்திருக்கிறான். ஆனால் இப்பொழுது ஸ்ரீமான் உலகநாத பிள்ளை ஓய்வு பெற்று விட்டார். இனிமேல் விதியின் நிழல்தான் அவரை பின்தொடர வேண்டுமே அல்லாமல் வில்லே சேவகன் வரமாட்டான். இன்று காலை மனைவியை தாயார் வீட்டுக்கு அனுப்பும் போது அந்த ட்ரங்க் பெட்டியை கூட அவரேதான் தூக்கி ரயில் வண்டிக்குள்ளே வைத்தார். வண்டி வந்ததும் பெட்டி படுக்கைகளை ஏற்றி வைத்துவிட்டு போகும்படி சொன்னதை கூட அந்த போர்ட்டர் லட்சியம் செய்யவில்லை. வில்லை சேவகனா பக்கத்தில் நிற்கிறான், அந்த வில்லை இருக்கிறதே வில்லை, அதற்குள்ள மதிப்பே தனிதான் என்று சொல்லிக்கொண்டே தமக்குள் ஒரு சிரிப்பு சிரித்தார் பிள்ளை. பூட்டு திறந்து கொண்டது. மனைவியை ஊருக்கு அனுப்பிவிட்டு வந்த அந்த நிமிஷத்திலிருந்து உலகநாத பிள்ளை இந்த வாழ்க்கையின் ஆடம்பரங்களை எண்ணி எடை போட ஆரம்பித்தார். கடந்த 35 வருஷமும் அவர் எத்தனை அந்தஸ்துடன் இந்த ரெவின்யூ இந்த கருங்கடல் சூழ்ந்த நில உலகத்தில் வளைய வந்திருக்கிறார். எத்தனை பேர் மேல் துண்டை இறக்கி கையிலே தொங்க போட்டுக்கொண்டே அவரை வளைய வளைய வந்திருக்கிறார்கள் இந்த 35 வருஷத்திலும். இனிமேல் உலகநாத பிள்ளை யோசனை செய்ய ஆரம்பித்தார். மனிதனுக்கு மதிப்பா அல்லது அவனுடைய உத்தியோகத்துக்கா என்று எதிரே காப்பி டம்ளரை கொண்டு வந்து டக் என்று வைத்து தம்முடைய ஏகாந்த விசாரத்துக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மனைவியோ ஊரில் இல்லை. எனவே பிள்ளைவர்களின் யோசனை படிப்படியாக அதிகரித்து மனிதன் என்ற இந்த உடம்புக்கு என்ன மதிப்பு என்ற ஞான விசாரத்திலே சென்றது. இந்த இக உலகம் மனிதனுடைய உத்தியோகத்தையே மதிக்கிறது. உண்மையில் மனிதனை அவனுடைய உண்மையான மதிப்புக்காக மதிப்பிடுவது இகலோகத்தில் இல்லை, அது அடுத்த உலகத்திலேதான் என்று நினைத்தார் ஸ்ரீமான் உலகநாதன். ஆமாம், மனிதனுக்கு மதிப்பு அடுத்த உலகத்திலேதான். அப்படி என்றால் அடுத்த உலகத்தில் தன்னை மதிக்கும்படி இதுவரை தான் என்ன காரியம் செய்திருக்கிறோம்? மளிகைக் கடையில் வருஷ முடிவில் 5 தொகை எழுப்பது போல தனக்குள்ளேயே இந்த 35 வருஷத்திற்கும் ஒரு வரவு செலவு போட்டு பார்த்தார். காலை 9 மணிக்கு டிஃபன் பாக்ஸுக்குள் 2 இட்லியை திணித்து வைத்துக் கொண்டு புறப்படுவதிலிருந்து 7 மணிக்கு தலை கிறக்கத்துடனும் 2 கட்டு பழைய ஃபைல்களுடன் திரும்பி வருகிறது வரை பாப புண்ணியங்களை வரவு செலவிலே அடக்கி கணக்கு போட்டார். ரெவின்யூ இன்ஸ்பெக்டராக ஃபார் அப்ரூவல் போட்டதிலிருந்து முதல் வகுப்பு துணை மேஜிஸ்ட்ரேட் ஆகி ஜட்மெண்ட்கள் எழுதியது வரை ஒரு ஐட்டம் நினைவுகளை ஓடவிட்டு பார்த்தார் பிள்ளை. முடிவில் என்ன செய்தார்? அன்று மாலை ஸ்ரீமான் உலகநாத பிள்ளை கோவில் வாசலிலே பரத்தி போட்டிருக்கும் ஞான கடையிலிருந்து ஒரு ஞான கோர்வை, கோவைக்கு ஒரு இரண்டா போட்ட திருத்தமான பதிப்பு வாங்கி வந்தார். அந்த நிமிஷத்தில் ஆரம்பித்து அவருடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாற தலைப்பட்டன. தூலத்தை விட்டுவிடாயாகில் அதில் சூட்சுமத்தை காண முடியாது. பாலத்திலே நீ நடந்த கால் பெரும் பாதை இதல்லவோ ஞான பெண்ணே என்பார். அப்படியே கண்ணீர் வடிப்பார். இந்த உலகம் பொய் என்று ஒருமுறை சொல்வார். இந்த ஆசை பொய் என்பார். இந்த வீடு பொய், இந்த உடம்பு பொய், நான் இதோ என் மனைவிக்கு எழுதுகிற இந்த கடிதம் பொய் என்பார். அடுத்த கணம் அந்த கடிதத்தை சுக்கு நூறாக்கி கிழித்து போட்டுவிட்டு இந்த ஃபவுண்டன் பேனாவும் பொய் என்று சொல்லி விம்மி விம்மி அழுவார். பாம்பு இருக்குது புற்றுக்குள்ளே, சகபந்தம் இருக்குது நெஞ்சுக்குள்ளே, வீம்பை அடக்கி உயர்ந்தாக்கால் பசி வேடிக்கை பார்க்கலாம் ஞான பெண்ணே என்று பாடி பாடி ஸ்ரீமான் உலகநாத பிள்ளை அவர்கள் நாட்கணக்கில் மனைவிக்கு கடிதம் எழுதாமலே இருந்து விடுவார். அன்று கடைசி வெள்ளிக்கிழமை வைகரை துயில் எழுந்து ஸ்நானத்தை முடித்துவிட்டு பிள்ளையவர்கள் பூஜை மடத்திலே உட்கார்ந்து ஞான கும்மியை பாராயணம் பண்ண ஆரம்பித்தார். குதிரை கட்டியல் ஆயத்திலே மனக்கோட்டையிலே சந்தை பேட்டையிலே எதிரிதான் வந்து தட்டுகிறான், இதையேதென்று கேளடி ஞான பெண்ணே என்று சொல்லி முடித்திருப்பார். யாரோ கதவை தட்டுகிற சத்தம் கேட்டது. கும்மியை கொஞ்சம் நிதானித்தார். சத்தம் நிற்பதாக காணோம், இதென்னடா சனியன் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தார். கடைசி வெள்ளிக்கிழமை அல்லவா, சனியன்கள் என்று சொல்லிக்கொண்டே வந்த பிள்ளையின் கண்முன்பு ஒரு அச்சடித்த தாளை நீட்டினான் அந்த ஊமை. வில்லை சேவகனை விரட்டி அடித்திருப்பான் இந்த ஊமைகளை. இப்பொழுது என்ன செய்வது, கதவையே தட்டி பிச்சை கேட்கிற நிலைமைக்கு வந்துவிட்டது தம்முடைய பிழைப்பு. போடா போ போ என்று சொல்லி கதவை பட்டார் என்று சாத்திவிட்டு உள்ளே வந்தார். மறுபடியும் ஞான கும்மியை தொடர்ந்தார். குருவிருப்பது நெஞ்சுக்குள்ளே, மன கோணல் அறுப்பதும் தன்னுக்குள்ளே என்றார். சார் என்று யாரோ கூப்பிட்டார்கள். உலகநாதர் இந்த தடவை நிதானிக்கவில்லை. பாட்டை மேலும் ஒரு முறை மடக்கினார். குருவிருப்பது நெஞ்சுக்குள்ளே சார் என்று மறுபடியும் கேட்டது குரல். உலகநாதர் ஒரே எரிச்சலோடு எழுந்தார். கதவை திறந்தார். க்ஷயரோக நிவாரண நிதி என்று சொல்லிக்கொண்டே ஒரு ஆசாமி தகர உண்டியிலே கிறுக்கினான். சீமான் பிள்ளை அவனை முறைத்து பார்த்தார். தீர யோசித்தால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு க்ஷயரோகிதான் என்று அந்த உண்டியிலே பார்த்தவாறு ஒரு மகத்தான உண்மையை தூக்கி எறிந்துவிட்டு கதவை ஓங்கி அடைத்தார். மறுகணம் ஞானக்கோவை ஒவ்வொரு பக்கமாக சுழல ஆரம்பித்தது. பிள்ளையவாள் இப்படி இப்படி என்றான் அந்த மனிதன். அவன் காட்டிய பாதையை பார்த்தார். நரகபூமி என்ற கொட்டை கொட்டையாய் எழுதி ஆறடி உயர கம்பத்திலே இரண்டு கை அகலத்தில் மாட்டியிருந்தது. பாதையும் விசாலமான பாதையாக இருந்தது. அட தள்ளப்பா, நான் சொர்க்கத்துக்கு போயிருவேன் என்றார் பிள்ளை உதாசீனமாக. இல்லை இல்லை, உங்கள் பாதை இதுதான், நல்ல விசாலமான பாதை என்றான் அவன் மறுபடியும். உலகநாத பிள்ளைக்கு அவனை எங்கோ பார்த்த ஞாபகம். தலையை சொரிந்தார். நினைவு வந்து விட்டது. அன்றைக்கு பூட்டை திறக்க முயன்று தவித்த போது ஞான கும்மி பாடி பிச்சை கேட்டானே, அதே நொண்டி பண்டாரம்தான் இவன். போடா போ, உனக்கென்ன தெரியும், நான் பழைய உலகநாத பிள்ளை இல்லை, ஞான விட்டியான், ஞான மேஜிஸ்ட்ரேட் உலகநாதன் என்று சொல்லிக்கொண்டே அந்த சின்னஞ்சிறு ஸ்வர்க்க பாதையிலே திரும்பி மேலே நடந்தார். யாரோ மேலே தடுத்தார்கள். ஏறிட்டு பார்த்தார். ஒரு ஊமை. போகாதே என்று வாய் திறந்து வார்த்தைகளினால் சொல்லக்கூட முடியாத ஊமை. கையை காட்டி வழிமறித்தான் அவன். உற்று பார்த்தார் பிள்ளை. அன்று அச்சடித்த தாளை நீட்டி காண்பித்து பிச்சை கேட்டானே, அதே பேர் வழி. ஓய்வு பெற்ற முதல் வகுப்பு மேஜிஸ்ட்ரேட் உலகநாத பிள்ளை அவர்களுக்கு கோபம் வந்தது. இந்த வாயற்ற பயல் நம்மை என்ன சொர்க்கத்துக்கு போகாதே என்று தடை செய்வது என எண்ணிய வண்ணம் அவனை ஒரு தள்ளு தள்ளிவிட்டு மேலே நடந்தார். இதென்ன விந்தை, இன்னொரு பேர் வழி. இமையாமல் பார்த்தார் அவனை. அன்று க்ஷயரோக நிவாரண நிதிக்கு என்று உண்டியிலே கிளிக்கினானே, அதே ஆசாமி. நகராதேயும் பிள்ளைவாள், அனுமதி இல்லாமல் நுழைகிற பழக்கம் மேலுலகத்தில் இல்லை. காம்ப்ளிமெண்டரி டிக்கெட்டுகள் இங்கே செல்லாது. உலகநாதர் அவனை பார்த்தவாறு வாசலிலே ஒரு மேல் வாசல் என்று ஞான கும்மியை ஆரம்பித்தார். பிள்ளைவாள், பாட்டு பாடி ஏய்க்கிற காரியத்தை சொர்க்க பூமிக்குள்ள அனுமதிப்பதில்லை, தயவு செய்து நடவுங்கள், திரும்பி. உலகநாத பிள்ளைக்கு கோபம் வந்தது. இப்பேற்பட்ட பாட்டு தான் சொல்ல வந்த பாட்டு, அந்த அருமை இந்த முரடனுக்கு எப்படி தெரியும்? ஏய், என்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல், இந்த பாட்டை பற்றி ஏதாவது சொன்னே என்று சொல்லிக் கொண்டே அவனை நெருங்கினார் பிள்ளை. அவனோ இவர் பாட்டுக்கு எதிர்பாட்டாக அன்பர் பணி செய்ய என்று வேறொரு பாடலை பாட ஆரம்பித்து விட்டான். பட்டார் பட்டார் என்று கதவு தட்டும் சத்தம் கேட்டு பதறி விழித்தார் பிள்ளை. கையிலே விரித்து பிடித்திருந்த ஞானக்கோவை புத்தகம் கீழே நழுவி காலிலே விழுந்தது. அந்த அவசரத்திலும் கால் பட்டு விட்டதே என்று புஸ்தகத்தை தொட்டு கண்ணில் ஊற்றிக்கொண்டு வெளியே ஓடி வந்து கதவை திறந்தார். என்ன அதிசயம், மனைவி நின்று கொண்டிருந்தாள் தெருவிலே, வண்டியும் வண்டிக்காரனும். போட்ட காயத்துக்கெல்லாம் பதில் இல்லைன்னா எனக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்குமா? உலகநாத பிள்ளை திகை மூட்டுகிற ஒரு புன் சிரிப்பை முகம் முழுவதுமாக சிரித்தார். எந்த ரயிலுக்கு வரேன்னு ஒரு லெட்டராவது போட்டிருக்க கூடாதா என்று ஒரு இங்கிதத்துடன் வார்த்தைகளை இழுத்தார் பிள்ளை. போதும் போதும், நான் ஒருத்தி இல்லைன்னா உங்களுக்கு புத்தியே இராது என்று தீர்மானத்துடன் சொன்னாள் அம்மாள். மோட்சத்தில் தனக்கு ஒரு இடம் ரிசர்வ் செய்கிற மும்முரத்தில் இக உலகத்திலே பிறற்படும் வேதனைகளுக்கெல்லாம் கதவை சாத்தி விட்ட பிள்ளையவர்கள் தம்முடைய புத்தியை பற்றி மனைவி கூறிய அபிப்பிராயத்துக்கு பதிலே பேசாமல் நிலைவாசலில் நின்றார். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டாய், இன்ப நிலைதானே வந்து எய்தும் பராபரமே என்ற பாட்டுதான் அவருடைய மனசிலே வட்டமிட்டு கொண்டிருந்தது. சரி சரி, வண்டிக்காரனுக்கு சில்லறையை கொடுத்து அனுப்புங்க என்று நினைவுபடுத்தினாள் உலகநாதரின் வாழ்க்கை நாயகி. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.